2009.
செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
கலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். குற்றம் கடிதல் அதிகாரத்தில் இருந்து வரும் முதல் குறள், திணைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையாய் கொள்பவர் பழி நாணுவார். பழி செய்ய நாணி அது அஞ்சி அது குறித்து அஞ்சி வாழ்பவர்கள் திணையளவு சிறிதான குற்றம் தம்மிடம் ஏற்பட்டாலும் அதனை பனையளவு பெரிதாக கருதி கொண்டு அஞ்சி வாழ்வார்கள் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை. ஒருவனுக்கு முடிவை தரும் பகையாக விளங்குவது அவனது குற்றமே ஆகும். அதனால் எக்குற்றத்தையும் செய்யாமல் இருப்பதையே நோக்கமாக கொண்டு அவன் தன்னைத்தானே நன்கு காத்து கொள்ள வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். தெரிந்த பாடலின் தெரியாத தகவல், படம் வட்டத்துக்குள் சதுரம். இது வந்த வருஷம் 1978. இந்த படத்தை இயக்கியவர் எஸ்பி முத்துராமன் அவர்கள், தயாரிச்சவங்க NS மணின்றவங்க. இது ஒரு நாவலை தழுவி எழுதப்பட்ட படம். நாவலை எழுதியவர் மகிரிஷி. இந்த பாட்டை கேட்கிற அத்தனை பேருக்குமே, நம்ம எல்லாருமே நம்ம பாலிய காலத்துக்கு போயிடுவோம். நம்ம சின்ன வயசுல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸோடைய தொடர்பு, ஆண்களுக்காவது அந்த தொடர்பு விட்டு போகாம அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். பெண்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த நட்புன்ற தொடர்பு வந்து தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்ப நமக்கு இந்த சோசியல் மீடியா அது இது வந்ததுனால ஏதோ நம்ம பழைய நட்புகளை புதுப்பிச்சுக்கலாம்னு சொல்லாம ஒழிய நம்மளால தொடர்ந்து அந்த நட்புகளோட பயணப்பட முடியுமான்றது கொஞ்சம் சந்தேகம்தான். இந்த பாட்டை கேட்கிற அத்தனை பேரும் தன்னுடைய இளமை கால தோழனையோ தோழியோ கண்டிப்பா நினைச்சுக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. இந்த பாடலுக்கு வரி எழுதியவர் பஞ்சு அருணாசலம் அவர்கள், படத்திற்கு இசையமைத்தவர் மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள். பாடலை பாடியவங்க எஸ் ஜானகி அம்மாவும் PS சசிரேகா அம்மாவும். இந்த பாடல்ல வரக்கூடிய ரெண்டு சின்ன பிள்ளைங்க அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை வளர்ந்து அவங்க பெரியவங்களாகிற வரைக்கும் இந்த பாடல் அவங்கள சுத்தியே நடக்கும். நல்ல ஒரு அழகான கிராமப்புற சூழ்நிலையில எடுக்கப்பட்ட பாடல் இது. உங்களுக்காக இன்று வட்டத்துக்குள் சதுரம் படத்திலிருந்து உங்களுடைய பாலிய காலத்தை தட்டி எழுப்புறதுக்காக இதோ இதோ என் நெஞ்சில் கேட்டு பார்க்கலாமா? பள்ளல் அழகப்ப செட்டியார். இவர் பிறந்த தேதி ஏப்ரல் 6, இவருடைய நினைவு தேதி ஏப்ரல் 5. ரொம்ப ரொம்ப சில பேருக்கு தான் அவருடைய பிறந்த தேதியும் இவ்வுலகை விட்டு நீத்த தேதியும் மிக குறுகிய கால இடைவெளியாகவோ அல்லது ஒரே நாளாகவோ அமையும். அவரை பத்தி கல்வியாளர்கள் மேதைகள் கூறின கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறோம். மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, அழகப்பாவை போன்ற தர்மகர்த்தாக்கள் நாடெங்கும் பெருக வேண்டும். ஜவஹர்லால் நேரு, அழகப்பர் ஒவ்வொரு சம தர்ம முதலாளி, சோசியலிஸ்டிக் கேபிட்டலிஸ்ட். மூதறிஞர் ராஜாஜி என்ன சொன்னார்னா, நமது சடலம் புகையாக பொடியாக போகும், நமது சாதனைகளே எப்போதும் சாசனமாய் நிற்கும். அழகப்பர் புகழ் பூத்த சாதனையாளர். பணம் சேர்க்கிற ஒரு வழியே பலருக்கு தெரியும். சேர்த்த பணத்தை எல்லோருக்கும் நிலைத்த பயன் தரும் வகையில் வகுத்து கொடுக்கின்ற மறு வழி ஒரு சிலருக்கே தெரியும். ஆனால் அழகப்பரோ இரு வழியும் தெரிந்தவராய் விளங்கினார். பெரியார் ஈவேரா அவர்கள், டாக்டர் அழகப்ப செட்டியார் ஒருவர் தான் தனக்கென்று சொத்து சேர்த்தவர் ஆவார். பிறர் எவரும் தமக்காக சொத்து சேர்க்கவில்லை. பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்குமே சொத்துக்களை சேர்த்து வைத்துவிட்டு போனார்கள். அழகப்ப செட்டியார் தனது வள்ளன்மையால் கட்டியுள்ள பல்வேறு கல்வி நிலையங்கள் அவருடைய சொத்துக்களே. இவை என்றென்றைக்கும் அவரை விட்டு அகலா இக்கல்லூரிகள் அவர் பெயரையும் புகழையும் எப்போதும் உலகிற்கு எடுத்து கூறும். குடியரசுத் தலைவர் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது, தம் வாழ்நாளில் தமக்கென்றே அழகப்பர் பெரியதொரு நினைவாலயத்தை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். சுற்றிலும் நான்கு புறமும் உள்ள கல்வி நிறுவனங்கள் அழகப்பரின் பெருமையை புலப்படுத்துகின்றன. விஞ்ஞானி டாக்டர் சர்சிவி ராமன் அவர்கள் சொன்னது, குணங்களால் சிறந்த பலரை நம் வாழ்வில் சந்தித்திருக்கிறோம். ஆனால் பிறர் எவரிடமும் எளிதில் காண முடியாத அருள் குணம் ஒன்று அமைய பெற்றவர் அழகப்பர். நல்ல மனிதர் என நாடே வியக்க அமைந்துள்ள அந்த சிறப்பையே குறிப்பிடுகின்றேன். நல்லதையே நாடி செய்யும் இந்த உயரிய இயல்பு அவருடைய முகத்திற்கே களையூட்டி பொழிகிறது. இந்த நன்மை என்னும் நன்னீரால் அவர் எத்தனையோ கல்வி வித்துக்களை முளைக்கச் செய்து வருகிறார். அவருடைய முயற்சிகள் வாழ்க. குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் சொன்னது, அழகப்ப செட்டியார் என்னும் ஒரு தனி பெருமகனின் தாராள கொடைகளால் இந்த நகரத்தில் எழுந்துள்ள நிறுவனங்கள் எல்லாம் எதிர்கால நம்பிக்கைக்குரிய சின்னங்களாக விளங்குகின்றன. இந்தியாவின் வருங்கால புனரமைப்பில் இவை தமக்குரிய பணிகளை செவ்வனே செய்யும். பெருந்தலைவர் காமராசர் அவர்கள், கல்வி தொண்டில் அழகப்பர் தனக்கென்றே தனியான சிறப்பு வரலாறு படைத்துக் கொண்டிருப்பது போற்றுவதற்குரியது. அருள்நெறி தந்தை குன்றக்குடி அடிகளார் தமது தலைமுறையினை மட்டுமல்ல வருங்கால தலைமுறையினரையும் ஏழேழு பிறப்புகளும் வாழ்வளித்த உயிரளித்த வள்ளல் பெருமான் அழகப்பர். ஒரு கொடிக்கு தேரிந்தான் பாரி. ஆனால் அழகப்பரோ ஆயிரம் ஆயிரம் உயிர்கொடிகளுக்கு அறிவு தேரை வழங்கினார். பாரி கொடுத்த தேரால் கொடிக்கு உய்தி இல்லை. ஆனால் அழகப்பர் கொடுத்த தேராலோ வாழ்க்கையும் கிடைத்தது, உய்தியும் கிடைத்தது. பாரி கொடுத்த தேர் கொடி இனத்துக்கு பயன்படவில்லை. ஆனால் வள்ளல் அழகப்பரின் கொடை மனித இனத்திற்கெல்லாம் பயன்படுகிறது. பாரியின் கொடையால் கொடிக்கு புகழ் இல்லை, பாரிக்கு மட்டுமே புகழ். ஆனால் வள்ளல் அழகப்பரின் கொடையால் அவருக்கும் புகழ் உண்டு. அக்கலை கோயில்களில் பயின்றோரால் பார் முழுமைக்கும் புகழ் உண்டு. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் ஏ லட்சுமணசாமி முதலியார் சொன்னது, காரைக்குடியில் கல்லூரியை நிறுவ தாராள மனதுடன் முன்வந்து அழகப்ப செட்டியார் பண்பாட்டையும் கல்வி செல்வத்தையும் சூழ்நிலையின் வாயிற்படிக்கே கொண்டு வந்து விட்டார். அழகப்பர் கல்லூரி வட்டம் நாளுக்கு நாள் வளர்ந்து உயர்ந்து வருகிறது. டாக்டர் அழகப்ப செட்டியாரது தொண்டின் பெருமைகளை தென்னாடு நன்கு உணர வேண்டும். மாநில ஆளுநர் ஸ்ரீ பிரகாஷா அவர்கள் சொன்னது, அழகப்பரை போல வேறு எவருக்கேனும் இவ்வளவு உடற்பிணிகள் வந்திருந்தால் அவர்கள் சமுதாயத்தை மறந்து தமக்கே நலமும் சுகமும் தேடியிருந்திருப்பார்கள். ஆனால் அழகப்பர் தன் உடல் உபாதைகளை கூட பொருட்படுத்தாமல் ஏதோ வெறி வெறி கொண்டவர் போல உலகம் வியக்க பணிபுரிகிறார். 8 ஆண்டு பணிகளால் அவர் உருவாக்கியுள்ள இந்த அற்புத உலகத்தை பல்கலைக்கழகம் என அழைக்கலாம் போல தோன்றுகிறது. பொறியியல் மேதை டாக்டர் எம் விஸ்வேஸ்வரய்யா சொன்னது, அழகப்பரை இந்தியாவின் ஒளியுடை பெருமகன் என போற்றலாம். யாருக்கு என்ன எதை கொடுத்தாலும் பத்தலன்னு சொல்லக்கூடிய எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். இன்னும் கொடுத்துருக்கலாமே, இன்னும் கொடுத்துருக்கலாமே அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் வரும். ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் போதுன்ற எண்ணம் வரும். அது ஒன்னு உணவு, ரெண்டாவது கல்வி. கல்விக்காக கல்வி பணி செய்த வள்ளல் அழகப்ப செட்டியாரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவருடைய பெருமைகள் எந்த காலகட்டத்திலும் குறையாமல் குன்றின் மேல் இட்ட விளக்காய் ஒளியிரும்.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
காலத்தை
நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு சொல்லத்தான் நினைக்கிறேன். சொல்ல வந்ததை சரியாக சொல்லுபவர்கள் எத்தனை பேர்? 110 பேருக்கு இந்த திறமை இருந்தால் ஆச்சரியம். உலகத்தில் ஜெயித்தவர்கள் 10 பேர், தோற்றவர்கள் 90 பேர் என்பதற்கான காரணம் இப்போது புரிகிறதா? பேசும் போதும் எழுதும் போதும் உரையாடும் போதும் பட்டு கத்தரித்த மாதிரி பளிச்சென்று சொல்ல வந்த விஷயத்தை பிறர் புரிந்து கொள்ளும்படி சொல்லுவது ஓர் உன்னதமான கலை. உச்சரிப்பில் பிழை, வார்த்தைகள் தேர்வில் பயிற்சியின்மை, சொல்ல வந்த விஷயத்தில் தெளிவும் தீர்க்கமும் இல்லாமை, பதற்றம், பரபரப்பு, கேட்டுக்கொண்டிருப்பவர் மீது நம்பிக்கையின்மை, கேட்பவர்களை குறைத்து மதிப்பிடுதல், இவை எல்லாம் தான் தோல்விக்கான காரணங்கள். கம்யூனிகேஷன் ஸ்கில், ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் என்று மேலை நாடுகள் இவ்வாற்றலை வெகுவாக கொண்டாடுகின்றன. இந்தியாவிலும் இலக்கியங்களில் இத்திறன் கொண்டாடப்படுகிறது. நடைமுறையில் நம்மவர்கள் இந்த கலையில் அதிக கவனம் செலுத்துவதில்லை. ஒரு பள்ளிக்காலத்து அனுபவம். 6ஆம் வகுப்பு சேர்ந்த புதிது கையில் குச்சியுடன் வெள்ளை அங்கியுடன் கால் மறைத்த பூதமாய் தலைமை ஆசிரியர்.
புதிதாய் சேர்ந்த மாணவர்கள் ஒவ்வொருவரையும் மதிய உணவு வேளையில் நிறுத்தி பெயர் என்ன என்பார். இது வெறும் கேள்வி என்று பள்ளிக்கூடத்தில் படிக்கும் அத்தனை மாணவர்களின் ஜாதகமும் அவருக்கு அத்துப்படி. அப்படி ஒரு பர்சனல் அட்டென்ஷன் உடையவர். கிராமப்புறத்திலிருந்து வந்திருந்த ஒரு மாணவனை பார்த்து, உன் பெயர் என்ன தம்பி என்றார். சொல்ல மாட்டேன் என்று பதில் கண்ணீர் என்று வந்தது. தலைமை ஆசிரியரின் தங்க கிரீடம் தரையில் உருண்ட அதிர்ச்சியில் என்ன சொன்னேன் என்று உருமினார். சொல்ல மாட்டேன், அழுத்தம் திருத்தமாக கையை கட்டி கொண்டு சத்தமாக சொன்னான் அந்த மாணவன். மீண்டும் அதே கேள்வி, மீண்டும் அதே பதில். இப்போது தலைமை ஆசிரியர் சுதாரித்துக் கொண்டார். வகுப்பாசிரியரை வரவழைத்து விசாரித்த பின்னர் தலைமை ஆசிரியர் ஆடி போய்விட்டார். மாணவன் பெயர் சுடலை மாடன். அதைத்தான் அவன் அச்சர சுத்தமாய் சொல்ல மாட்டேன் என்று ஒலிவர உச்சரித்திருக்கிறான். சுடலை மாடன் என்பதை சொல்ல மாட்டேன் என்று உச்சரித்தால் பிறருக்கு எப்படி புரியும்? கம்யூனிகேஷன் ஸ்கில் என்பதில் உச்சரிப்பு மிக முக்கியம். இன்றைக்கு பல தமிழாசிரியர்களே ழ ல போன்றவற்றை, அதாவது பழத்துக்கு வர பழம், மெஷர்மெண்ட் என்கின்ற அந்த அளவுகோலுக்கு வருகின்ற அளவு, அப்புறம் ஸ்ட்ரென்த் அந்த பலம், இந்த மூன்று வித்தியாசமான ழக்களை சரியாக உச்சரிப்பதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உச்சரிப்பை அடுத்து வார்த்தை தேர்வு மிக முக்கியம். ஒரு திருமணம் பாற்றி போக வேண்டும் என்றால் இதை போடலாமா அதை போடலாமா என்று துணியை எடுத்து எடுத்து இறுதியாக ஒன்றை தேர்வு செய்கிறோம் அல்லவா? அப்படி யாருடனாவது பேசும்போது இந்த வார்த்தை சரியா அந்த வார்த்தை சரியா என்று மாறி மாறி மனசுக்குள் பேசி பார்த்ததுண்டா? தி பெஸ்ட் வார்த்தையை தேடி தேடி கண்டதுண்டா? சிலர் பேச நினைப்பது வேறு, பேசி முடிப்பது வேறு. ஏன் இந்த கோளாறு? இதை எப்படி தவிர்ப்பது? டாக்டர் அவ்வை நடராசன் என்ற வெற்றிகரமான பேச்சாளர், தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர். அவர் பேசப்போகும் விஷயங்கள் பற்றி மனசுக்குள் பேசி பேசி பார்ப்பார். அழகான சரியான வார்த்தைகளை தேடி பிறகு மாற்றி மாற்றி மனதில் வகுத்து அழகாக அமைத்து மக்கள் முன் பேசுவார். மேடை பேச்சில் அவர் தோற்றதே இல்லை. இப்படி பேசினால் கல்லடி விழாது, வெற்றி காலடியில் விழும். அனுமன் கூட அசோகவனத்தில் சீதையிடம் பேசும்போது யோசித்து யோசித்து மனசுக்குள் ஒத்திகை பார்த்தான். மேலும் ராமரிடம் சீதையை பற்றி சொல்லும்போது கண்டேன் சீதையை என்று கூறி ராமரை படபடப்பிலிருந்து விடுவித்தான். சீதையை கண்டேன், அதாவது சீதையை என்று சொல்லும் தருணத்தில் ராமர் அதர் என்ன ஆகியிருந்திருக்குமோ என்று அந்த பயப்படும் தருணத்தை அவன் தவிர்த்தான் என்பதுதான் வால்மீகி ராமாயணம் சொல்கிறது. அமைதியான ஒருவரை சார் பசு மாதிரி சாது என்றால் சந்தோஷப்படுவார். அதற்கு பதிலாக சார் மாடு மாதிரி என்று சொல்லி பாருங்கள், மனுஷன் முட்ட வருவார். அடுத்து தெளிவாக சொல்லுதல். 7 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் என்பதை விட காலை 7 மணிக்கு என்று தெளிவாக சொல்லுதல் அவசியம். அதற்காக 6 மணிக்கு அப்புறம் வருகிற 7, 8 மணிக்கு முன்னால் வருகிற 7 என்று படுத்தக்கூடாது. கூடுமான வரை குழப்பம் வராதபடி சொல்லுவது நல்லது. இன்னொரு விஷயம், உடன்பாட்டையும் எதிர்மறையையும் சேர்த்து பேசாதீர்கள். கேட்பவர்கள் குழம்பி விடுவார்கள். உங்கள் நோக்கத்திற்கு மாறாக காரியம் செய்து விடுவார்கள். சாம்பார் வை, ரசம் வைக்காதே. நீலக்கலர் சட்டையை பெட்டியில் வை, சிவப்பு சட்டையை வைக்காதே. காபி போடு, டீ போடாதே என்று உடன்பாட்டையும் எதிர்மறையையும் மாறி மாறி சொன்னால் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதில் குழப்பம் வரும். சாம்பார் வை என்று மட்டும் சொல்லுங்கள். நீலக்கலர் சட்டை கொண்டு போக வேண்டும், காபி குடிக்கிறேன் என்று உடன்பாடான விஷயங்களை மட்டும் சொல்லுங்கள். கேட்பவர்கள் மனதில் சரியாக பதியும், குழம்ப மாட்டார்கள். கிளாரிட்டி இன் கம்யூனிகேஷன் உள்ளவர்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். நன்றி.
கல்வி வள்ளல் ஐயா திரு அழகப்ப செட்டியார் அவர்களை பற்றி நாம் கேட்டோம். இந்த வார நிகழ்ச்சியில் பழந்தமிழர் முறையில் கல்வி எந்த அளவுக்கு இருந்தது என்று வியக்க வைக்கும் பழந்தமிழர் சிந்தனைகள் என்கின்ற புத்தகத்தில் ஐயா மாத்தளை சோமு அவர்கள் கூறியிருக்கின்ற கட்டுரையினில் ஒரு சில பகுதிகளை இந்த வாரம் கேட்போமா. கல்வி என்பது எண்ணங்களை தூய்மைப்படுத்தி சிந்தனையை சீர்படுத்தி சிந்திக்க வைத்து நீதி நெறியுடன் கூடிய வாழ்க்கைக்கு ஒருவனை அழைத்துச் செல்வதாகும். அது மனிதனின் அறிவோடு தொடர்புடையது என்றாலும் இன்றைய விஞ்ஞான ஆளுமைக்குள் இருக்கும் உலகில் கல்வி வேறாக அறிவு வேறாக இருக்கிறது. கல்வி மட்டும் கற்றவர்கள் யாரும் அறிஞர்கள் அன்று. கல்வியும் அறிவும் சேரும் பொழுதுதான் அறிதலின் அதற்கு மேல் அறிஞராக உருவாக முடியும். வெறுமனே தொழிலுக்கான கல்வி அறிவும் வாழ்வியலுக்கான வழிமுறையும் தராது. இன்றைய காலகட்டத்தில் அன்பு அறம் பண்பாடு சார்ந்த வாழ்வியலுக்கான கல்வி ஓரம் கட்டப்பட்டு தொழிலுக்கான கல்வியே முன்னெடுக்கப்பட்டு அது மாணவர்களிடம் திணிக்கப்பட்டு வருகிறது. தொழிலுக்கான கல்வி கற்றவர்கள் பட்டம் சூடி கொள்வது நடைமுறை, அதனை குறை சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் தாங்கள் படித்த தொழில் கல்விக்கு மேல் ஒன்றும் இல்லை என்றும் தாங்களே படித்தவர்கள் என்றும் உணர்வோடும் நிற்கும் பொழுதுதான் சமுதாயத்தில் பின்னடைவு உருவாகிறது. இது குறித்து சீன ஞானி கன்ஃபியூசியஸ் சொல்லும் பொழுது, மாணவர்கள் முன்காலத்தில் தனக்கான அறிவை வளர்த்துக் கொள்ள கல்வியை கற்றார்கள். ஆனால் இக்காலத்தில் உள்ளவர்கள் மற்றவர்களுக்காக தனது கல்வியை கற்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது பல உண்மைகள் தெரிய வரும். மேலும் அவர்கள் கல்வி என்றால் என்ன, எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றி கருத்து கூறிய பொழுது, கற்ற கல்வியில் நான் பிறரை போல் சிறந்து விளங்குவேன், ஆனால் கற்ற கல்விக்கு ஏற்றவாறு வாழ்ந்து சான்றோனாவதில் வெற்றியை அடைகிறேனா என்பதில்தான் கேள்விக்குறியாக இருக்கிறேன் என்று சொல்லியிருப்பது கல்வி கற்றவர்கள் கவனிக்க வேண்டியதாகும். கல்வி நல்லொழுக்கத்தினால் வலுவடைகிறது. எதையும் சிந்திக்காமல் படிக்கும் பொழுது மனதில் குழப்பம் தோன்றும். அதே நேரத்தில் கற்காமல் சிந்திப்பது கெடுதலை தரும். ஒரு மனிதன் தன்னையே தான் உணர்ந்து சமுதாயத்தில் ஒரு அங்கமாகி அன்போடும் பண்போடும் அருளோடும் அறநெறிகளோடும் வாழ்ந்து இயற்கையோடு சேர்ந்து இன்பம் பெறும் முறையான வழியை காட்டுவதே கல்வியாகும். அறிவுக்கான அறிவை அடைவதை விட தன்னை பண்படுத்தி வளர்ப்பதற்கான அறிவை பெறுவதுதான் கல்வியின் உண்மையான பலன். கற்றவரின் சிந்தனையை கல்வி தூண்ட வேண்டும். சிந்தனை இல்லாத படிப்பு சிறக்காது, வீணாகாது, ஆபத்தானது, நன்மை எது என்று அறிந்து கொண்டு உலக நன்மையை செய்து தங்களையும் வளர்த்துக் கொண்டு சமுதாயத்தை காத்திட கல்வியின் மூலம் காரணமாகும். 8 வகை முதலிய அவையை தானும் என்ற வரியில் சொல்லப்பட்ட தொல்காப்பிய வரியில் சொல்லப்பட்ட 8 வகையில் கல்வியும் ஒன்று என்று அறிகிற பொழுது, தொல்காப்பிய நூல் எழுதப்பட்ட காலத்திலேயே கல்விக்கான வழிமுறைகள் இருந்ததோடு கல்வியின் முக்கியத்துவம் உணரப்பட்டுள்ளது. கல்வி இல்லாமல் மனிதன் அறிவு பெற்று சிறந்தவனாக முடியாது. கல்வியை கற்க முடியாததை கேட்பதில் சிலர் கற்க முடியும். குருவுக்கு தெரியாமல் பார்த்து கொண்டு பார்த்து வில்வத்தையை கற்ற மகாபாரத ஏகவலனை போல் கேட்டல் என்றதும் கற்றல் தான், அதுவும் கல்விதான். ஆகவே மனிதன் சான்றோனாவதற்கு கல்வி கேள்வி முக்கியம் என்பதை தொல்காப்பிய சூத்திரம் சொல்கிறது. கல்வி தருகன் இசைமையை கொடை என சொல்லப்பட்ட பெருமிதம் நான்கே என்ற வரிகள் மூலம் படிப்பறிவு, நூலறிவு, கேள்வி என சொல்லப்படும் கல்வி, போரில் காட்டப்படும் வீரம், வாழ்க்கையில் பெருமை என சொல்லப்படும் தருகன், செயலில் புகழ், இல்லார்க்கு ஈதல் என்று சொல்லப்படும் கொடை ஆகிய நான்கே பெருமிதமாக கொள்ளப்படும் என சொல்லப்படுகிறது. திருவள்ளுவர் கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகிய தலைப்புகளில் தந்துள்ள குறள்களை மிக தெளிவாக ஆழ்ந்து படித்து பார்த்தால் தொழிலுக்கான கல்வி, அறிவுக்கான கல்வி வெவ்வேறு என்பதை அடையாளம் காண முடியும். கல்வியை சந்தேகமர, அதாவது கற்க கசடர, கற்பதும் கற்காவிட்டாலும் கற்றலனாக கேட்க என கேட்டு படிப்பதும் மெய்த்தன்மையோடு கற்ற அறிவு பெறுவதாகும். இம்மெய்த்தன்மையை எப்பொருள் யாரார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற குறளில் எந்த பொருள் குறித்து நாட்டை ஆளும் தலைவர் உட்பட யார் யார் சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அப்பொருளில் உள்ள உண்மை பொருளை ஆராய்ந்து அறிவதே அறிவாகும் என்று சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். இவர் இவ்விரு குறள்களில் மட்டுமின்றி கல்வி என்ற தலைப்பிலும் அறிவுடைமை என்ற தலைப்பிலும் கல்வியையும் அறிவையும் சேர்த்தே விளக்கியிருக்கிறார். கேள்வி என்று வெறுமனை கேட்டல் என்று உணர்வார்கள். ஆனால் அச்சொல்லில் கேட்டல் மட்டுமின்றி கற்கை, வினா, சொல்வதை கேட்கல், சொல் சத்தம், விசாரணை ஏலம், கேட்டல் யாழ் என்றெல்லாம் பொருள் உண்டு. கேட்டு படித்தலை கல்வி கேள்வி என்பர். உலகம் பல்கலைக்கழகம் போய் நூல் படிக்காமல் கேட்டு படித்த மேதைகளும் இருக்கிறார்கள். மற்றவர் சொன்னதை கேட்டு படித்தலை விட திருவள்ளுவர் கேள்வி என்ற அதிகாரத்தில் கல்வியைப் போலவே கேள்வியும் முக்கியமானது, கேட்டு கேட்டு கற்றலும் ஒரு கல்வியே என்று அதற்கான இலக்கத்திலே சொல்கிறார். கற்றல் நாயினும் கேட்க அஃது ஒருவருக்கு ஓர்க்கத்தின் ஊற்றாம் துணை என்ற குறள் விளக்குகிறது. நூல்களை கற்க வாய்ப்பில்லாதவர்கள் கற்று அறிந்தவர்களிடம் கேட்டு அறிய வேண்டும். அது வாழ்க்கையில் தளர்ச்சி வந்த பொழுது ஊன்றுகோல் போல உதவும். கல்வி கற்காமல் கேட்டல் கல்வியால் வந்த படிக்காத மேதையை தமிழர் தலைவர்களாகவும் கவிஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். எனவே செல்வங்களுக்குள் சிறந்த செல்வம் செவியின் மூலம் கேட்டு அறியும் கல்வி செல்வமே. அச்செல்வம் பிற செல்வங்கள் யாவற்றிலும் தலையானது என்பதை செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்திலெல்லாம் தலை என்று குறள் வைத்ததில் கேட்டல் கல்வியின் சிறப்பை உணர முடியும். இந்த புத்தகத்தை நமக்கு அளித்த ஐயா திரு சத்யமூர்த்தி சர்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சியான மனிதர்களிடம் எல்லாவற்றிலும் சிறந்தவை இருப்பதில்லை. அவர்கள் தங்களிடம் உள்ள அனைத்தையும் கொண்டு சிறந்ததை செய்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளுதல், மன்னிப்பு மற்றும் நன்றியுணர்வு ஆகியவை மகிழ்ச்சியின் வேர்களாகும். மகிழ்ச்சி என்பது ஏற்கனவே தயாராக இருக்கும் ஒன்றல்ல, அது உங்கள் சொந்த செயல்களில் இருந்து வருகிறது. உங்களிடம் உள்ள சிறியதை கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள். ஒன்றுமில்லாமல் இன்னும் சிரிக்கக்கூடிய சிலர் இருக்கிறார்கள் எனும் ஸ்ரீசாமி வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். இந்த வார நிகழ்ச்சியில் நல்ல பயனுள்ள தகவல்களை, வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய தகவல்களை நமக்கு அளித்திட்ட அன்பு சகோதரிகள் அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த வார நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?